ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அது உயிருக்கு அந்த உயிரையே காட்டவில்லை, சிவத்தையும் காட்டவில்லை. சிவத்தை காட்டினால் அவன் இந்த மலப்பிடிப்பிலிருந்து விடுவிக்க வல்லவன். அந்த வல்லவனாகிய சிவத்தையும் அந்த அவனை காட்டவில்லை. இந்த பெரிய இடைவெளி செய்து கொண்டிருக்கின்ற தன்னையும் காட்டவில்லை. மூலமரத்துடைய பொறுமை ஏற்படுத்துகிறார். மறைப்பு என்றால் இப்படி ஒரு முழுமையான மறைப்பு. அறிவுள்ள பொருள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இந்த அறிவுள்ள பொருளை அந்த ஆணவன் அப்படி ஆதிக்கத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டும். என்னையும் என்பது உயிராகிய என்னை, அன்னவாகிய என்னை, உன்னையும் சிவமாகிய உன்னையும் காட்டாது. காட்டாதது தனித்தனியா கூட்டிக் கொள்ளணும். என்னையும் காட்டாது, அன்னவாகிய என்னையும் காட்டாது, உன்னையும் காட்டாது, சிவமாகிய உன்னையும் காட்டாது, தன்னையும் காட்டாது, ஆணவமாகிய தன்னையும் காட்டாது இருக்கின்றது. இந்த சகல நிலையிலே எதை காட்டுகின்றது என்றால் இந்திரிய விடயமையை காட்டி. இந்திரியா என்பதுதான் இந்திய. இந்திரிய என்பது நம் தொகுத்தலாக இந்திய என்று சொல்லலாம். திருமந்திரத்தில் கூட சில பாடல்களில் இந்திய என்பது இந்திய என்று வரும் பார்க்கலாம். இந்திரிய விட இந்திரியம் என்பது ஞானேந்திரியம், நெய் வாய் கண் மூக்கு. சரி, இந்த ஞானேந்திரியங்கள் அறிந்தால் அறியக்கூடிய விடயங்கள் அதான் இந்திய விடயங்கள். அவை சத்தம், பரிசம், ரூபரசம், கந்தம். சத்தம் என்பது ஓசை, பரிசங்கிறது தொடு உணர்ச்சி ஆகிய ஊறு, ரூபங்கள் உருவம் கண்ணால் அறியப்படுகிற உருவம், அப்புறம் ரசம் என்பது சுவை, கந்தம் என்பது மனம். ஓசை, பரிசம், உருவம், சுவை, மனம், இந்த ஐந்து தான் இந்திரிய விடயங்கள். ஐம்பொறிகளாகிய இந்திரியங்களால் அறியப்படும் விடயங்கள். இந்த விடயங்களையே காட்டிக் கொண்டிருக்கின்றதாகும். ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவை காட்டுவதில்லை. ஆன்ம நாயகனாகிய ஆன்மாவை இயக்கக்கூடிய கருணையாளனாகிய சிவனையும் காட்டுவதில்லை. ஆனவனாகிய தன்னையும் காட்டுவதில்லை. ஆனால் எதை காட்டிக் கொண்டிருக்கின்றது? இந்திரியங்களை கொண்டு அறியத்தக்க விடயங்களாகிய இந்த ஓசை, பரிசம், உருவம், சுவை, மனம் என்கிற விடயங்களையே ஆனவனம் காட்டியிருக்கின்றது. அதைத்தான் சொல்கிறார், என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டாது, இந்திரிய விடயமே காட்டி என்று சொன்னார். அப்ப ஆணவரம் எதையும் காண விடாமல் உயிரறிவை மறைக்கத்தானே செய்யும். அதுதான் ஆணவரம் செய்யும் மறைப்பு தான் அது வேறு. அப்ப இந்திரிய விடயங்களை ஆணவரம் காட்டுதல் என்று சொல்லலாம். ஐம்பொறிகள் தானே காட்டுகின்றன. ஐம்பொறிகளில் ஒரு பொறி செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த பொறியா அறியத்தக்க விடயத்தை நாம அறிய முடியாது. அப்ப அந்த பொறி தான் அந்த விடயத்தை காட்டியிருக்கின்றது என்பது தெளிவாகும் இல்லையா? கண் சரியாக இருந்தால்தான் உருவம் என்ற விடயம் அறியப்படும். செவி என்ற பொய் இந்திரியம் தெரியாததால் ஓசைங்கிற விடயத்தை அறியும். ஆகவே பொறிகள் தான் இதயங்களை காட்டி நிற்கின்றன. உடைய ஆணவம் வந்து எதையுமே காட்டாது மறைக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இந்திரிய விடயமே காட்சி என்று ஆணவமளத்தை செய்கையாக விடயங்களை காட்டுவதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நாம் வந்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். என்ன சொன்னார், உயிர் எதற்கு உரிமை உடையது என்று சொன்னால் அது சிவத்தை அழித்து சிவானுபவத்தை அனுபவிப்பதற்கு உரிமை உடையது. அது எவ்வளவு பெரிய நிலை ஞானிகளே நாம் எப்படி போட்டோம், எவ்வளவு பெரிய நிலை. அந்த பெரிய நிலையில் இருந்து அந்த பெரிய அனுபவத்தை பெற வேண்டிய நிலை வந்து அந்த உயிர் வந்து அந்த திருவருஷாக பெறாமல் ஐம்பொழிக்காக பெற்று சிவத்தை அனுபவிக்காமல் இந்த ஐந்து விடயங்களையும் அனுபவித்து இப்படி ஒரு சீர்நிலையில் உயிர்களே என்றால் இதற்கு காரணம் இது பொறிகள் தான் விடயங்களை காட்டுகின்றன வாஸ்தவம் தான். ஆனா பொறிகளை சார்ந்து விடயங்களை அறிந்திருக்க வேண்டியதா உயிருக்குரிய தகுதி. சில காரியங்கள் சொன்னா அந்த காரியத்தை நான் விரும்பா செய்யுது, அது ஏன் தகுதிக்கு பொருந்தாது சொல்றேன் இல்லையா? அதை அவன் நாலு வாரத்தை பேசலாம், ஏன் தகுதிக்கு நான் சரித்தமா பேசக்கூடாது, அவன் எப்படினாலும் நடந்துக்கலாம், ஏன் தகுதிக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உயிருக்குன்ற அந்த உண்மையான தகுதி இப்படி பார்த்தால் இந்த பொறிகளை சார்ந்து விடயங்களை அறிவதா உயிருக்குள்ள தகுதி. உயிருக்குதான் இருவருடைய சார்ந்து சிவத்தை அறிவதுதான் உயிருக்குள்ள தகுதி. அந்த தகுதியை பெறமாட்டாமல் இப்படி ஒரு நிலையிலே பொறிகளை சார்ந்து விடயங்களை அறிந்த கீழான நிலையிலே உயிர்கள் நிற்கின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் எது? ஆணவர்களால்தான். அதனால இந்திரிய விடயங்களை அறிவதற்கு காரணமாக ஆணவமரம் இருப்பதனால இந்திரிய விடயத்தை காட்டின்னு சொன்னாங்க. ஆணவமரம் நேரடியா விடயங்களை காட்டுறது இருக்கு. அது எதையுமே மறைக்கத்தான் செய்யும். கலை முதலியான தத்துவங்களால ஆணவன சக்தியை சிறிதே ஒடுக்கி இந்த ஐம்பொறிகள் அந்த கரமா சேர்த்ததுனாலதான் உயிரான விளைவுகளை அறிய முடியுது. இதுதான் நம்ம சித்தாந்தத்தில் படித்தது. ஆனா அப்படி திருவள்ளுவரை சார்ந்து சிவத்தை அறிய வேண்டிய உயிரிழந்து இப்படி இந்திரியங்களை சார்ந்து இடையங்களை அறியக்கூடிய சார்ந்த நிலையில் நிறுத்தி இருப்பது இந்த ஆணவன் தான். ஆகவே இடையங்களை மட்டுமே உயிர்கள் அறிந்து வருவதற்கு ஆணவனம் தான் காரணமாக இருக்கிறது. அது பற்றி என்ன கூறினார், ஆணவனம் இந்திரிய விடயங்களையே காட்டுகிறது. ஆகவே காட்டுகிறதுன்னா நேரடியா அது விடயங்களை காட்டுகிறது கொடுக்கணும். விடயங்களையே உயிர் அறிந்து இந்த கீழ்நிலையில் உயிர் நிற்பதற்கு காரணமாக இருப்பது எது, ஆணவமரம். அந்த கருத்தை சொன்னார். சிவபிரகாசம் கேட்டிருக்கீங்க, உண்மையதிகாரம் கேட்டிருக்கீங்க இல்லையா, பொதுவிகாரம் பார்த்தீங்கன்னா மாவட்டம் இதை மாதிரியே சொல்லுவாங்க. ஆணவமரங்கள எதிர்வாக இருக்காது நம்ம வகித்துக் கொள்ள வேண்டும். எதை உணர்த்துமா, ஆணவமரம் அந்நியமானவற்றையே உணர்த்துமா, அந்நியமில்லாமல் உயிர் புயலாக இருக்கின்றானே அந்த சிவபுரம் பொருள் அது காணப்படாது. என்ன அந்நியமா இருக்கிற பொருள்களையே வந்து உணர்த்துமா, உணர்த்தி அவசியம் மீதே பற்றை நிரூபிக்குமா. இது ஆணவனுக்கு செயல சொல்லுவாங்க. ஆணவனுக்கு சக்தியை ரெண்டு விதமா சொல்லுவாங்க, ஒன்று ஆவார சக்தி, ஒன்று ஆவார சக்தி, இன்னொன்று அரோகியாமிக சக்தி. அரோகியாமிக இது ரெண்டு விதமான சக்திகள் ஆணவனுக்கு உண்டு. இது சரியான சக்தியாக ஆணவனுக்கு பற்றி ஒரு பாடல் உண்டு. ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி என்றதாய் அப்படின்னு சொல்லி வருவதுலையா, அந்த பாடலுக்கு சிவஞான சுவாமிகள் எழுதியுள்ள உரையில் இந்த ஆணவனுக்கு ரெண்டு சக்திகளை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதில் ஆவார சக்தி என்பது கேவலாவத்தையில் ஆன்மாவின் அறிவு சிறிதும் விளங்குவதற்கு வழியில்லாமல் அந்த ஆன்மா அறிவு முழுமையாக அந்த ஆணவமாக வைத்திருக்கிறது. அதுதான் ஆணவனுடைய ஆவார முழுமையாக அறிவு. அப்புறம் அதோனியாக சக்தி என்பது என்ன சொன்னார், அந்த கலை முதலிய தத்துவங்களால் இறைவன் வந்து ஆணவத்துக்கு சிறிதே கெடுத்து இந்த கரணங்கள் பொறிகளை எல்லாம் பூஜ்ய பிறகு ஆன்மா சிற்றறிவு விளக்கம் பெற்று உள்ளது. ஐயா சொன்ன மாதிரி கலைக்கு பொறிகரணங்களை கூட்டின உடனே ஆன்மாவா பொறிகரணங்களை வைத்து அறிந்து கொள்ள பொறிகரணங்களை கூட்டி அவற்றின் வாயிலாக திருவரு மறைந்து நின்று உணர்த்துகிறது. அதாவது சிவகான சக்திகள் மறைந்து நின்று உணர்த்துகிறது. அப்போ அந்த உயிருடைய அறிவுக்கு செம்மையா இருக்கிறதா, இல்ல தகவல்கள் கீழான விளையங்கள் மீதே இசை கொள்கிறது. அப்ப கீழான நெறியினுள் உயிரை நிறுத்துகின்றது ஆணவம். தேவலாவத்தில அறிவை கொஞ்சம் கூட இல்லாம முழுமையா வகுக்குது. தகராசன் என்ன வந்து அறிவு கொஞ்சம் விளங்கினாலும் கொஞ்சம் அறிவு விளங்குதே அதற்கு பொறுக்க முடியாமல் அந்த அறிவையும் எந்த நிலையில் நிறுத்துகின்றது, கீழான நிலையையே நிறுத்துகின்றது. கீழான நிலையில் இருக்கின்ற சக்தி என்ற பொருள் தான் அதோ ஞாபக சக்தி. அதோ என்றால் கீழான பேசுறாங்க இல்லையா, நாடக திரைப்படங்கள்லாம் என்ன இருக்கு அதோ வெளிதான் அப்படின்னா அதோ வெளியான கீழ் கழி அப்பனா என்ன கீழான அந்த மாதிரி அதோ ஞாபக சக்தி கீழான நிலையில் ஆன்மாவை நிறுத்துகின்ற சக்தி. அது அந்த சக்தியை தான் கொடுத்துருக்காரு. இந்திரிய விடயங்களையே காணுங்கள், காணின்ற தான் யாருன்னு அறிவுறுகிறார்கள். நாம ஏன் இந்த மாதிரி சித்துப்பொருளாகி நாம சடப்பொருளாகி இந்த ஓசை பருக்கம் உருவனு சடமாகி விடயங்களை அறிவுறவே இந்த நிலைமைக்கு காரணம் எது, ஆணவம் தான். அந்த ஆணவமாக தன்னையும் காணப்படாமல் இந்த ஆணவ பெற்றது தன்னை விடுக்கவன் யார், சிவபெருமான். அந்த சிவபெருமானை பற்றியும் அறிய விடாமல் இந்த விடயங்களையே அறிந்து கொண்டு இந்த கீழ்நிலையிலேயே இந்த கீழான போகவே நிறைத்துக் கொண்டு இரு அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி வைக்கிறது ஆனந்தம். இந்த கொடுமை எப்படி நமக்கு வெளிப்பட்டு காட்டாத இது வந்து தீர்க்கவரன் சுகமான ஒருத்தான். இது இவருக்கு நூலத்தை காட்டாக நாம இதை வச்சு சிந்திக்க போறது இல்லை. நம்ம விடயங்களை தான் அறிந்து வரோம் இல்லையா, விடயங்களை அறிந்து வரும்போது நாம வந்து இதை சிந்திப்போமா, அந்த விடயத்துடைய விடயங்கள் கவர்ச்சியிலேயே இருக்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது அறிவுன்ற தான் யாரு, தான் யாருக்கும் சிந்திக்க போறது இல்லை. தான் யாருக்கும் தெரிஞ்சாச்சுன்னு ஒரு முடிவு பண்றாரு. தான் யாருக்கும் சந்தேகம் தான் யாருமே சிந்திப்பான். தான் நான் யாருன்னு கேட்டா உடனே டைரக்டா இருக்க அன்னைக்கு தயாரா இருக்கும். இந்த வரல என் பேரு முழு விவரம் இருக்குதான் நான் அப்படின்னு பயிரிடம் என்ன இருக்கும் கண்ணுகிற பிடிக்கல பெயர் இருக்கும். இந்த பெயரே நாமா அது உடம்பு கிட்ட பெயர் வளர்கிற பாக்கின்ற உத்தியோகம் இருக்கும். சிறந்த தேதி பதினொரு உடல் வந்து வெளிவந்த தேதி எவ்வளவு நாள், அதுக்கு முன்னாடி உயிராகி நாம இல்லையா, இது மாதிரி எத்தனை விருதுகள் இருப்போம். ஆகவே நன்னிவிட குறிப்பில் உள்ளதெல்லாம் அது நம்மை பற்றி ஏற்பட முடியாது, நம்முடைய உடல் சார்ந்த குறிப்புகள் தான். ஆகவே தன்னை பற்றி நாம வந்து அறிவிப்போம் நினைக்கணும், அறியவில்லை. ஏன்னா அறிவதற்கு இந்த தடை, ஆணவ தடை உள்ளது, அறிவிடாமல் இந்த சிந்தனையே இடவிடாமல் இருக்கின்றது, சிந்தனையே தோன்றவிடாமல் இருக்கின்றது. இங்க நாம முப்பொருள்களை பற்றி இருக்கின்றோம், சரியாகிய சிவத்தை பற்றி இருக்கின்றோம், பசுவாகிய அந்த உயிர்களாகிய நம்மை பற்றி இருக்கின்றோம், நம்ம கூட பாச தடையாகிய ஆணவத்தை பற்றி இருக்கின்றோம் இல்லையா. இது சாதாரண சிந்தனையா, அந்த சிந்தனை எல்லாரும் பண்ண முடியுமா? நம்ம எவ்வளவு பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் உணரணும். யார் யாராலும் சாதனை பண்ணிருக்காங்க ஒவ்வொரு துறையில, நாமெல்லாம் அது இல்லைன்னு நாலு பேர் கூடி கைதட்டி பாராட்டான சாதனை நடத்த முடியும். உண்மையில் நாம செய்துதான் சாதனை. ஏன்னா அந்த ஆதிக்கத்தை நாம் வந்து எதிர்த்து கொண்டிருக்கின்றோம், சிறுவர்களை காத்து இந்த ஆணவ ஆதிக்கத்தை நாம எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். சாதாரண செய்தது எதிர்நீச்சல் போட்டு சிறையிலேயே வந்து முன்னேறி கொண்டிருக்கின்றோம். அதற்கான வாய்ப்பை நமது கல்வி நிர்வாகம் ஏற்படுத்திருக்கின்றது. ஏன்னா இந்திரிய விடயங்களையே காட்டுகிறது ஆணவம், இந்திரிய விடயங்களையே அறிந்து இருக்கின்ற கீழ்நிலையை இந்திய நிறுத்தி வைத்திருக்கிறது. எதெல்லாம் காட்டாதுங்க? என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டாது. இதுல என்னைன்னு சொல்றது உயிர் பத்து, தன்னைன்னு சொல்றது ஆணவம், உன்னை உன்னை காட்டாது, என்னையும் உன்னை, உன்னைன்னு சொல்றது பதியாகிய சிவம், என்னைன்னு சொல்றது உயிராகிய பத்து, உன்னைன்னு சொன்னது பதி, தன்னைன்னு சொன்னது பாசம். ஆகவே என்னை பத்துவை, உன்னை பதியை, தன்னை பாசத்தை, ஆக இந்த பதி பத்து பாசம் என்ற முப்பொருளையும் குறித்து தீர்க்க விடாமல் ஐம்புல விடயங்களிலேயே நம்மை தள்ளி கொண்டிருக்கிறது ஆனந்தம். இதுக்கு நிறைய பேரு சிந்திக்க வருவாங்களா அப்படின்னா குறைஞ்ச பேர் தான் வர்றாங்க. காரணம் என்ன? இந்த பாரதிய வேண்டி இருக்கிறது அந்த முப்பது சிந்தனை என்பது இந்த ஆனந்த ஆதிக்க இருப்பதற்கு வரது வாய்ப்பில்லை. ஐம்புலங்களை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சிந்தனை ஓடிக்கொண்டிருப்போம். ஏன்னா அந்த மரத்துடைய ஆதிப்பா அப்படி இருக்கின்றது. ஆக நமக்கு ஏதோ நமக்கு வந்து சிவபெருமான் வந்து சிறந்த அடையாளத்துடைய திருவடி நெல்லிலே நாம் இந்த பாக்கியத்தினால நமக்கு இப்படி ஒரு பேரை அந்த விடய சிந்தனையில் செல்கின்ற அந்த பேர் அந்த போக்கினை தடுத்து ஆனவன் எந்த மூன்று பொருள்களை மறைத்திருக்கின்றதோ அந்த மூன்று பொருள்களை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்துள்ளவருடைய சிந்தனையை நமக்கு எடுத்திருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய பேரு, எவ்வளவு பெரிய சிந்தனை ஒரு சாதனை இங்க நடந்து கொண்டு வருகின்றது என்பதை நாம் இல்லையா. ஐயாவின் மூலமாக இந்த பாடியத்திலே ஒவ்வொரு சொல்லாக ஆராய்ந்து வருகிறீர்கள் சொன்னால் இந்த பொருள் மறைந்திருக்கின்ற இந்த பொருளை பற்றிய ஒரு விழிப்புணர்வை தான் இந்த காலம் அறியாமல் இருக்கும் என்ற விழிப்புணர்வு. மறைந்திருக்கும் பொருளை அறிய வேண்டும் அப்படின்னு என்ன வந்தாலே அதே விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வு தான் அங்க வந்து நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டாது, இந்திரிய விடயங்களே காட்டும், ஐம்புலங்களையே காட்டும். அப்படி ஐம்புலங்களே காட்டினதுனால இது என்ன விளைவு ஏற்படுது? மேலும் இரண்டு பந்தங்கள் காரணமாக ஏற்பட்டிருக்க, இந்திரிய விடயத்தையே அறியும்படியான ஒரு கீழ்நிலையிலே உயிரை இந்த ஆணவமரம் நிறுத்தியிருப்பதால் இந்த உயிருக்கு மேலும் இரண்டு பந்தங்கள் ஏற்பட்டிருக்க. அந்த இரண்டு பந்தங்கள் எவை என்றால் அந்த விடயங்கள் மீது இச்சை வைத்தலாகிய கண்மம், கண்மம் என்பது இருகணைதான், விடயங்கள் மீது இச்சை வைத்தலாகிய கண்மம், அறநெறிப்படி அந்த விடயத்தை அடைய வேண்டும் என்று இச்சை வைத்து அறநெறிப்படி செயல்படுத்தால் அது நன்கினை. அறமோ மரமோ ஏதாவது ஒரு வழியில போய் சித்தித்த விடயத்தை அடையணும் அப்படின்னு போயிட்டாலும் அது தீவினை. எப்படியோ ரெண்டுமே வினைதான். விடய இச்சை என்பது நல்வினை தீவினை ரெண்டும் போது அந்த இச்சையை வந்து அவன் நிறைவேற்றிக் கொள்கிற மேற்கொள் நடைமுறைகளுக்கு தான் நன்மை செய்வினை வரும். மற்றபடி இரண்டு நிலைகளுமே இளையத்தை நோக்கி செலுத்துபவைதான். ஏன் அப்படி ஆரம்பத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அந்த விடயங்களையே அவன் நோக்கி வந்து தன்னை குறித்தோ அந்த தடையாகிய ஆணவத்தை குறித்தோ தடையை விடுவிக்க உள்ள சிவத்தை குறித்தோ அந்த முப்பொருள் சிந்தனையை செய்யாமல் விடயத்தையே அவன் கருதி வந்தான். ஏன்னா ஆணவ ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்தான். ஆகவே ஆணவ ஆதிக்கத்துக்கு உட்பட்டுதான் நல்வினை மூலமாகவோ அல்லது தீவினை மூலமாகவோ தான் இசை கொண்ட விடயத்தை அடையப்படுகின்றது உயிர். ஆகவே இந்த நல்வினையானது தீவினையானது ஆணவத்தின் ஆதிக்கத்தின்படி இழந்தவைதான். அதனாலதான் ரெண்டு வினையும் இருளே இருவினை என்று வருவது சொல்கிறார். அந்த இருள் சொன்னது ஆணவம். ஆணவத்தின் ஏன் இருள் ஓமை சொன்னார்? காண் தன்மையுடைய கண்ணை காண விடாமல் மறைப்பது இருள். அதுபோல அறிந்தன்மையுடைய உயிரை அறிவிடாமல் மறைப்பது ஆணவம். அதனால ஆணவத்துக்கு இருள் என்பதை ஒரு உண்மையாக சொல்லப்படும். திருவருமையில ஆணவத்தை பற்றி சொல்லும் இடங்களில் எல்லாம் இருள் என்று சொல்லியிருக்கின்றார். வள்ளுவருக்கு சொன்ன முறையே உமாவுக்கு சொல்லியிருக்கின்றார். அதில் இருளே இருவினை என்று சொன்னது காரணம் இந்த மாதிரி வேண்டும். ஆணவமனத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட போய்தான் இந்த விடயங்களையே உயிர் அறிந்து வருகின்றது, விடயங்களையே சிந்திக்கின்றது. தன்னை சிந்திப்பதில்லை, கடையை சிந்திப்பதில்லை, விடுவிக்க வல்லவர்களை சிந்திப்பதில்லை. எனவே இந்த இருவினையானது அதற்கு ஆணவத்தின் ஆதிக்கத்தின் வழியாக வருகிறது. அதனாலதான் இருள் சேர் இருவினை. ஆக நல்வினையும் இருவினைக்கும் போது நல்வினையும் சேரும், சேர்ந்தாலும் இருள் சேர்ந்து சொல்லியிருக்கிறாரே என்று இந்த நோக்கில் சிந்திக்கணும்னா அறநூல்கள் மட்டும் நாம் கற்று சிந்திக்க முடியாது. தத்துவ நூல்களும் கற்றால்தான் ஏன் இருவினையும் இருள் சேர்வினையும் சொன்னார் என்று நாம் சிந்திக்க முடியும். அப்போ நீங்கள் தத்துவ நூல்கள் கற்றவர்கள், சிவஞான போதும் ஏற்கனவே கற்றவர்கள். அப்போ அதுல என்ன சொன்னார், சீவினையும் போக்கு வரக்கூடிய என்று மட்டுமா சொன்னார், இருவினையும் போக்கு வரக்கூடிய என்று சொன்னார். ஆகவே உயிர்கள் பிறந்த இழந்து வருவதற்கு சீவினை மட்டுமல்ல நன்வினையும் காரணமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நன்வினை என்பது என்னவென்றால் விடயத்தின் மீது விருப்பப்படுவதுதான். அது அறநிலையில் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். நன்றி நிச்சயமாக சீவினை விட நன்வினை உயர்ந்ததுதான். அது ரெண்டே ஒன்றோடு ஒப்பிடும் போது ஏன்னா சீவினைக்குரிய பலன் வேறு, நன்வினைக்குரிய பலன் வேறு, அந்த வகையான உயர்ந்ததுதான். ஆனா ரெண்டுமே முக்திக்கு வழியாகும். இல்லையா, திரும்ப திரும்ப இந்த விடயங்களே நம்மை சார்ந்தபடி வைக்கின்றது. அதற்கு காரணம் மன ஆதிக்கத்தை உட்பட்டு தன்னை குறித்தும் தடையை குறித்தும் தடையை விடுவிக்கவில்லை தலைவனை குறித்தும் சிந்திக்காமல் இருப்பதுதான் காரணம். ஆகவே ஆணவமனம் தான் இந்த நிலையில் இருக்குது. ஆகவே நன்வினை தீவினை என்ற கண்மமும் ஒரு பந்தமாக இருக்கிறது. விடயங்களே அறிவதனால மேலும் ரெண்டு பந்தங்கள் சேர்ந்தது சொன்னாலே அது ஒரு பந்தம் என்ன, அந்த விடயங்களை மீது இசை வைத்து அதை அடைவதற்காக செய்கின்ற செயல்கள் அவை நன்வினை தீவினை இருக்கும். அந்த நன்வினை தீவினைகளை பந்தம் வந்ததுனால வினை இருந்தால் பிறவை தொடரும். அப்போ பிறவி என்பது மாயாமலம் சார்ந்தது இல்லையா, உடம்பு உலகம் எல்லாம் மாயாமல காரியம். அது பிறவி என்பது மாயாமல காரியம். அதனால பிறவி தேர்வதனால மாயாமல பந்தமும் தேர்வு. ஆகவே ஆணவத்தின் ஆதிக்கத்திற்கு இந்த உயிர் உட்பட்டதால் இந்த உயிருக்கு மேலும் இரண்டு பந்தங்கள் உருவாகின. அது என்னவென்றால் ஒன்று இருவினையாகிய கண்மம், இன்னொன்று பிறவியாகிய மாயை. ஆகவே அந்த ரெண்டு ரெண்டையும் மேலும் ரெண்டு பந்தங்களாக உயிருக்கு மாற்றிவிட்டது எதுனா இந்த ஆணவம் தான். அதான் சொன்னார் இந்திரிய விடயமே காட்சி இயல்பினை மாயை இரண்டையும் எனையும் இணக்கிய ஆணவம். சிவத்தோடு இணங்க வேண்டியனால் கண்மத்தோடும் மாயையோடும் இணங்கி கிடக்கிறேன் என்றால் இந்த ரெண்டோடு என்னை வந்து மாற்றிவிட்டது எது, இந்த ஆணவம் தான். ஆனா இந்த விடயங்களை எல்லாம் படைத்து கொடுத்தவர் யாரு, சிவம் தான். இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர் யாரு, சிவம் தான். அவருடைய எதிர்வாழ்வு வேறு, இது தவ வாழ்க்கை வாழ்ந்து இல்லையா விளையப்பட்டதுனா இருந்தாலும் விளையாடுகிற குழந்தை ஒரு காலகட்டம் வரைக்கும் விளையாடும். அதுக்கு 20 வயசு ஆனது உனக்கு அந்த காலத்துல இந்த பொம்மை வந்து நீ எவ்வளவு அழிவுக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 20 வயசு ஆனது அந்த பொம்மை வாங்கி கொடுத்தா ஏற்றுக்கொள்வானா இல்லையா, யார் எழுதாதுன்னு ஞாபகமே இல்லை இது என்ன இருக்கீங்கன்னு. அது மாதிரி ஒரு 10 வருட காலத்தில் விளையங்களை இசை இருந்தாலும் அந்த குழந்தை பொருள் ஆசைகள் எப்படி கடந்து ஒரு பக்குவம் வந்ததோ அது போல இந்த பக்குவம் இல்லாத ஐம்பூர ஆசையும் கடந்து ஒரு பக்குவ நிலை வர வேண்டும் என்று ஏதோ எதிர்பார்த்துதான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் கடைசி வரை இந்த ஐம்புலங்களிலேயே பற்றை வைத்ததுனால் என்ன ஆகிவிட்டது என்றார், அந்த பற்றாகிய வினையும் ஒரு பந்தமாக சேர்ந்து கொண்டது. அந்த வினையின் விளைவாகிய அந்த பிறவி மாயா பிறவி மாயாவளமாக சேர்ந்து கொண்டது. இப்படி வினையோடும் மாயையோடு இதனை இணக்கி வைத்தது இந்த ஆணவமரம் தான். ஆனால் சிவபெருமான் வந்து அவர் மிக மிக பொறுமையாக, சரி உனக்கு ஆணவ தடையிலிருந்து நீ விடுபடுவதற்கு நான் இந்த வினையை கொடுத்தேன் பிறவியை கொடுத்தேன், ஆனா அந்த ரெண்டையும் நீ ஆணவத்துக்கே ஆணவத்துக்குடைய கூட்டணியை அமைத்து மும்மரங்களாக நீ அமைதிப்படுகிறாய் இல்லையா. ஒரு மரத்தை கோப்பதற்கு ரெண்டு சாதனங்களை கொடுத்தால் அதையும் மரங்களாகவே ஆகி ஆணவத்தின் வழியை அவர்கள் இருந்தி இல்லையா ஆணவத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதுனால என்ன ஆயிடுது, ஆணவம் வந்து அதை ரெண்டையும் சேர்த்து பந்தமாக்குது. இப்போ மூன்று பந்தங்கள் ஆக்கு நாளும் அவர் மூன்று விதமான திருநீதிகள் கொண்டு இந்த மூன்று பந்தங்களிலே கோப்பை விடுகிறார். இல்ல நீங்க சொல்றது சரியா கேட்கறது. ஆமா அவர் கொடுத்தது வந்து ஆனவங்களுக்கு அவற்றை பயன் முறையாக பயன்படுத்தி வினையையும் உலகத்தையும் முறையாக பயன்படுத்தி வினையை சுரோகியங்களாக அந்த செயல்களை எல்லாம் ஆக்கி யார் என்ற முனைப்போடு வினை செய்யணும் அது யார் என்பது முனைப்போடு செய்யாமல் இல்லையா சிவபெருமான் அருள் செய்ய நான் செய்கின்றேன் என்று சிவபுண்ணியமாக அந்த கர்மத்தை மாற்றிக்கொண்டது என்றால் பிறவியையும் வந்து உலகத்தையும் வந்து அது சிவ வழிபாட்டுக்கு உகந்த இடமாக அது மாற்றிக்கொண்டது என்று சொன்னால் அப்போ அவர் கொடுத்த நோக்க நிறைவு எதுக்காக உலகத்தை கொடுத்தாரு எதுக்காக வினையை கொடுத்தாரு மலபந்தத்திலிருந்து விடுபட கொடுத்தாரு அப்ப அந்த நோக்க நிறைவேறு ஆனா இது கொடுத்த உலகத்தையே வந்து அனுபவிக்கும் பொருளாக வித்தியாசம் எங்க வருதுன்னா அனுபவிக்க வேண்டிய பொருள் சிவம் அந்த அனுபவத்திற்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடம் உலகம் ஆகவே இந்த உலகத்தை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்வது என்னென்றால் ஒரு மருந்தை தக்க முறையில் அருந்துவது போன்றது மருந்தை வந்து கூடுதல் குறைதல் இல்லாமல் தக்க முறையில் அருந்தணும் மருத்துவர் அறிவுறுத்துகின்றார் ஏன்னா அப்படி அருந்தினாதான் அந்த நோய் குணமாகும் அது மாதிரி உலகை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ளாமல் மருந்தையே வந்து உணவாக நின்று அது பட்டு வைத்தார் விருப்பு வைத்தார் அல்லது மருந்தை அருந்தவே கூடாத பொருள் என்று அது வெறுப்பு வைத்தார் ரெண்டாலும் அந்த நோய் வந்து குணமாகாது அது போல உடனே முக்கியமாக வெறுத்தாலும் அல்லது உறவை முறையாக பயன்படுத்தாமல் இந்த விடயங்கள் மீது பட்டு வைப்பதற்காகவே ஆக மருந்தை அனுப்புவது உணவை அனுப்புவதற்காக உணவு தான் அறிவிக்க வேண்டிய பொருள் மருந்து அறிவிக்க வேண்டிய பொருள் அல்ல உணவை அனுப்பும் அளவுக்கு தகுதி வருவதற்காக கொடுக்க பொருள் அதுவே உலகம் அறிவிக்க வேண்டிய பொருள் அல்ல உலகம் சிவம் தான் அறிவிக்க வேண்டிய பொருள் அந்த சிவத்தை அறிவிப்பாளருக்கு தகுதி வருவதற்காக உலகை தகுந்த அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தும் ஆனால் என்ன பிறச்சல் வருகிறது ஆழமர ஆதிக்கத்தினால உயிருக்கு எந்த என்ன பிறச்சல் வருகிறது உலகமே அனுபவிக்கக்கூடிய பொருள் இந்த ஐந்து விடயங்கள் தான் நாம் அறிவிக்க வேண்டியவை இதற்கு வேற நமக்கு அனுபவம் என்பது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு ஆன்மா வந்துவிடுகிறது காரணம் ஆன்மாவோட அதன் அறிவில் இருந்து அப்படி ஆதிக்கம் செய்து இதுதான் உங்களுக்கு அறிவித்திருக்க வேண்டிய பொருள் இதைத்தான் நீ அனுபவிக்கணும் இந்த அனுபவம் தான் உனக்கு நீ அனுபவம் இதுக்கு மேல இன்பம் இல்லை என்று நான் இருக்கிறது அதனாலதான் மற்றவர்கள் எடுத்துவிட்டு இந்த சிந்தனைக்கு வருவது வந்து பிறருக்கெல்லாம் அரிதாக இருக்கிறது முன்னே தவறுகள் இருந்ததுனால இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது அதையும் நாம் எல்லோரும் பயன்படுத்தோம் அல்லது ஏன்னா அனுபவிக்க வேண்டிய பொருள் எது அனுபவத்திற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொருள் எது அந்த வேறுபாடு செய்யாம உலகத்தை சிவானுபவத்துக்கு தகுதியாக்கிக் கொள்வதற்கு பயன்படுத்தாமல் உலகமே நமக்கு அனுபவப் பொருள் அனுபவங்களே அனுபவப் பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை இந்த ஆனந்தம் ஏற்படுத்தியது அந்த உணர்வோடு நாம உலகத்தை நோக்கினால் நமக்கு இது வினைகளை தான் நாம் பெருப்போம் அருளை நினைக்காமல் இந்த காரியங்கள் செய்தால் வினை அருளால் செய்கிறோம் நினைச்சா அது சிவம் அவ்வளவுதான் வித்தியாசம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஞானிகள் செய்கிற செய்யும் ஒரே மாதிரி தான் இருக்கு நான் மற்றவர்கள் செய்ய செய்யும் ஒரே மாதிரி அவர் அதை மறவாமல் செய்கிறார்கள் அது தெரிஞ்சுகின்றது நான் என்னை தெரிஞ்சுகின்றது நான் கருவிதான் என்று செய்கிறார்கள் நாம நாமே செய்வதாக நினைக்கிறோம் நாமே செய்வதாக நினைக்கும் போது அது வினையாகி நம்ம கவனம் எல்லாம் ஐம்புலங்கள் மேலே இருந்தால் அதோட நினைக்கப் போவதில்லை அது நம்மை திருத்துகிறதும் நினைக்கப் போவதில்லை நாம வந்து ஐம்புலங்கள் உண்டு தான் இருப்போம் அந்த எண்ணத்தோடு நாம் செய்வது எல்லாம் வினைகள் தான் அந்த வினையினால் மாயா பிறகு உண்டாகிறது ஆகவே வினை என்றும் மாயை என்றும் ஆனந்தத்தை நீக்குவதற்காக முதல்வர் பூஜை வைத்த இந்த இரண்டும் பந்தங்களாகவே ஆகின்றன இப்படி பந்தமாக அந்த ஆனந்தம் இணைத்து வைத்தாலும் சுவாமி மூன்று விதமான திருமையை உண்டு உருவம் அருவுருவம் அருவம்